ஓம் சாந்தி. 18/7/2025 காலை முரளி, பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தன்மீது தானே இரக்கம் கொள்ளுங்கள். பாபா தரும் ஸ்ரீமத் படி நடந்து சென்று கொண்டே இருங்கள். பாபாவின் ஸ்ரீமத். குழந்தைகளே, நேரத்தை வீணாக்காதீர்கள். நேர்மறையான, அதாவது ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்யுங்கள். கேள்வி: யார் அதிர்ஷ்டசாலி குழந்தைகளோ அவர்களின் முக்கிய தாரணை என்னவாக இருக்கும்? பதில்: அதிர்ஷ்டசாலி குழந்தைகள் அதிகாலையில் எழுந்து மிகுந்த அன்போடு பாபாவை நினைவு செய்வார்கள். பாபாவோடு இனிமையிலும் இனிமையான உரையாடல் செய்வார்கள். ஒருபோதும் தன்மீதே கூட இரக்கம் இல்லாதவர்களாக ஆக மாட்டார்கள். அவர்கள் பாஸ் வித் ஆனர் ஆகுவதற்கான புருஷார்த்தம் செய்து தன்னை ராஜா பதவிக்கு தகுதியானவராக ஆக்கிக் கொள்வார்கள். ஓம் சாந்தி. குழந்தைகள் பாபாவுக்கு முன்னால் அமர்ந்துள்ளனர் என்றால் அவரேதான் நம்முடைய எல்லையற்ற தந்தையாக உள்ளார் என்பதை அறிந்துள்ளனர். அவர் நமக்கு சுகம் தருவதற்கான ஸ்ரீமத் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். அதற்காக மகிமை பாடப்பட்டிருக்கிறது. கருணை உள்ளம் கொண்டவர், துக்கங்களில் இருந்து விடுவிப்பவர் என்று அதிக மகிமை செய்கின்றனர். பாபா சொல்கின்றார், வெறுமனே மகிமையின் விஷயம் மட்டுமல்ல, தந்தைக்கோ குழந்தைகளுக்கு வழிமுறை தர வேண்டிய கடமை உள்ளது. எல்லையற்ற தந்தையும் வழிமுறை தருகின்றார். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை என்றால் நிச்சயமாக அவருடைய வழிமுறையும் கூட உயர்ந்ததிலும் உயர்ந்ததாகவே இருக்கும். வழிமுறையை பெற்றுக் கொள்வது ஆத்மா. நல்ல அல்லது கெட்ட காரியத்தை ஆத்மாதான் செய்கிறது. இச்சமயம் உலகத்திற்கு கிடைப்பது ராவணனின் வழிமுறை. குழந்தைகள், உங்களுக்கு கிடைத்திருக்கிறது ராமரின் வழிமுறை. ராவணனின் வழிமுறையால் இரக்கமற்றவராகி தலைகீழான காரியம் செய்கின்றனர். பாபா அறிவுரை தருகின்றார், நேர்மையான நல்ல காரியம் செய்யுங்கள் என்று. அனைத்திலும் நல்ல காரியம் தன்மீது தானே இரக்கம் கொள்ளுங்கள். நீங்கள் அறிவீர்கள், நாம் ஆத்மா சத்தோ பிரதானமாக இருந்தோம், மிகவும் சுகமாக இருந்தோம். பிறகு ராவணனின் வழி கிடைத்ததால் நீங்கள் தமோ பிரதானமாக ஆகிவிட்டுள்ளீர்கள். இப்போது பாபா மீண்டும் வழிமுறை தருகிறார். ஒன்று, பாபாவின் நினைவில் இருங்கள். இப்போது தன்மீது இரக்கம் வையுங்கள். இந்த வழிமுறை தருகிறார். பாபா கருணை காட்டுவதில்லை, பாபாவோ ஸ்ரீமத் தருகிறார், இப்படி இப்படி செய்யுங்கள் என்று. தன்மீது தானே இரக்கம் கொள்ளுங்கள். தன்னை ஆத்மா என உணர்ந்து தன்னுடைய பத்தீத்த பாவன, அதாவது தூய்மையாக்கும் தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்போது நீங்கள் பாவனமாகி விடுவீர்கள். பாபா அறிவுரை தருகின்றார், நீங்கள் எப்படி தூய்மையாவது என்று. பாபாதான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர். அவர் ஸ்ரீமத் தருகின்றார். அவருடைய வழிமுறைப்படி நடக்கவில்லை என்றால் தன்மீது இரக்கம் வைக்காதவராக ஆகிவிடுகிறீர்கள். பாபா ஸ்ரீமத் தருகின்றார், குழந்தைகளே, நேரத்தை வீணாக்காதீர்கள். இந்த பாடத்தை பக்காவாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நாம் ஆத்மா என்று ஷரீர நிர்வாகத்திற்காக தொழில் முதலியவற்றை செய்யுங்கள். பிறகு நேரம் ஒதுக்கி யுக்தியை உருவாக்குங்கள். காரியம் செய்து கொண்டிருந்தாலும் ஆத்மாவின் புத்தி பாபாவிடம் இருக்க வேண்டும். எப்படி நாயகன் நாயகி காரியங்களை செய்கின்றனர் இல்லையா, இருவரும் ஒருவர் மற்றவரிடம் பிரியம் வைக்கின்றனர். இங்கே அதுபோல் இல்லை. நீங்கள் பக்தி மார்க்கத்திலும் கூட நினைவு செய்கிறீர்கள். அநேகர் கேட்கின்றனர், எப்படி நினைவு செய்வது என்று. ஆத்மாவின், பரமாத்மாவின் வடிவம் என்ன நினைவு செய்வதற்கு? ஏனென்றால் பக்தி மார்க்கத்தில் பாடப்பட்டிருக்கிறது, பரமாத்மா பெயர் வடிவத்திற்கு அப்பாற்பட்டவர் என்று. ஆனால் அப்படி இல்லை, சொல்லவும் செய்கின்றனர், புருவ மத்தியில் ஆத்மா நட்சத்திரத்தை போல் உள்ளது என்று. பிறகு ஏன் சொல்கின்றனர், ஆத்மா என்பது என்ன? அதை பார்க்க முடியாது. அதுவோ அறிந்து கொள்ளக்கூடிய பொருள்தான். ஆத்மாவை அறிந்து உணரப்படுகின்றது. பரமாத்மாவையும் அறிந்து உணர்ந்து கொள்ளப்படுகிறது. அது மிகவும் சூக்ஷமமான பொருளாகும். மின்மினி பூச்சியை விடவும் மிக நுட்பமானது. ஷரீரத்திலிருந்து எப்படி வெளியேறிவிடுகிறது என்பது தெரிவதே இல்லை. ஆத்மா உள்ளது என சாட்சாத்காரம் ஆகின்றது. ஆத்மாவின் காட்சி கிடைத்தது என்றால் என்ன? அதுவோ நட்சத்திரம் போல் சூக்ஷமமானது. தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்யுங்கள். எப்படி ஆத்மாவோ அதுபோல் பரமாத்மாவும் கூட சோல், அதாவது ஆத்மாதான். ஆனால் பரமாத்மாவுக்கு சுப்ரீம் சோல், அதி மேன்மையான என சொல்லப்படுகிறது. அவர் பிறப்பு இறப்பில் வருவதில்லை. ஆத்மா சுப்ரீம் என சொல்லப்படுவது பிறப்பு இறப்பு இல்லாமல் இருப்பதால்தான். மற்றபடி முக்தி தாமத்திற்கோ அனைவரும் தூய்மையாகிதான் செல்ல வேண்டும். இதிலும் ஹீரோ ஹீரோயினின் பார்ட் நம்பர் வார் உள்ளது. ஆத்மாக்கள் வரிசை கிரமாணமாகவோ உள்ளனர் இல்லையா? நாடகத்திலும் சிலர் அதிக சம்பளம் வாங்குபவராக, சிலர் குறைவாக வாங்குபவராக உள்ளனர். லக்ஷ்மி நாராயணனின் ஆத்மாவை மனித ஆத்மாக்களுக்குள் மிக மேன்மையானவர் என்று சொல்லப்படுகின்றனர். தூய்மையாகவோ அனைவருமே ஆகின்றனர். பிறகு கூட நம்பர் வார் பாட்டுள்ளது. சிலர் மகாராஜா, சிலர் வேலைக்காரர்கள், சிலர் பிரஜை. நீங்கள் நடிகர்கள். நீங்கள் அறிவீர்கள் இந்த தேவதைகள் அனைவரும் நம்பர் வாராக உள்ளனர் என்று. நல்ல புருஷார்த்தம் செய்வார்களானால் உயர்ந்த ஆத்மா ஆவார்கள், உயர்ந்த பதவி பெறுவார்கள். உங்களுக்கு நினைவு வந்துவிட்டது, நாம் 84 பிறவிகளை எப்படி எடுத்தோம் என்று. இப்போது பாபாவிடம் செல்ல வேண்டும். குழந்தைகளுக்கு இந்த குஷியும் உள்ளது என்றால் நஷாவும் உள்ளது. அனைவரும் சொல்கின்றனர், நான் நரனிலிருந்து நாராயணனாக உலகத்திற்கு எஜமானனாக ஆவேன் என்று. அப்படியானால் அத்தகைய புருஷார்த்தம் செய்ய வேண்டும். புருஷார்த்தத்தின் அனுசார் நம்பர் வார் பதவி பெறுகின்றனர். அனைவருக்கும் நம்பர் வார் பாட் கிடைத்துள்ளது. இந்த டிராமா ஏற்கனவே உருவாக்கப்பட்டுள்ளது. இப்போது பாபா உங்களுக்கு சிரேஷ்ட வழிமுறை கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஏதாவது ஒரு வழிமுறைப்படி பாபாவை நினைவு செய்வீர்களானால் விகர்மங்கள் விநாசம் ஆகும். அப்போது நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். பாவங்களின் சுமையோ தலை மீது நிறைய உள்ளது. அவற்றை எப்படியாவது இங்கேயே போக்கிவிட வேண்டும். அப்போதுதான் ஆத்மா தூய்மையாகும். தமோ பிரதானமாகவும் ஆத்மாவாகிய நீங்கள் ஆகிறீர்கள் என்றால் சத்தோ பிரதானமாகவும் ஆத்மா ஆக வேண்டும். இச்சமயம் அதிக ஏழ்மை நிலையில் பாரதம் உள்ளது. இந்த விளையாட்டே பாரதத்தில்தான் உள்ளது. மற்றபடி அவர்களோ தர்ம ஸ்தாபனை செய்வதற்காக வருகின்றனர். புனர்ஜென்மம் எடுத்து எடுத்தே கடைசியில் அனைவரும் தமோ பிரதானமாக ஆகின்றனர். ஸ்வர்க்கத்தின் எஜமானர்களாக நீங்கள் ஆகிறீர்கள். நீங்கள் அறிவீர்கள், பாரதம் மிகவும் உயர்ந்த தேசமாக இருந்தது. இப்போது எவ்வளவு ஏழ்மையாக உள்ளது. ஏழைக்குதான் அனைவரும் உதவி செய்வர் இல்லையா? ஒவ்வொரு விஷயத்திலும் பிச்சை எடுத்துக் கொண்டே இருக்கின்றனர். முன்போ அதிக தானியங்கள் இங்கிருந்து சென்றன. இப்போது ஏழையாகி விட்டதால் பிறகு வாங்கியதை திரும்ப கொடுக்கும் சேவை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எதை எடுத்து சென்றனரோ அது கடனாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. கிருஷ்ணர் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு ராசி ஒன்றுதான். கிறிஸ்தவர்கள்தான் பாரதத்தை விழுங்கியிருந்தனர். இப்போது மீண்டும் டிராமாவின் அனுசார் அவர்கள் தங்களுக்குள் அடித்துக் கொள்கின்றனர். வெண்ணெய் குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. கிருஷ்ணரின் வாயில் வெண்ணெய் இருந்தது என்பதெல்லாம் கிடையாது. இதுவோ சாஸ்திரங்களில் எழுதப்பட்டுள்ளது. முழு உலகமும் கிருஷ்ணரின் கையில் வருகிறது. முழு உலகத்திற்கும் நீங்கள் மாலிக்காக ஆகின்றீர்கள். என்றால் உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும்! உங்களுடைய ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம். ஒரு லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் மட்டும் இல்லை, ராஜா குலமே இருந்தது இல்லையா? ராஜா ராணி எப்படியோ அப்படியே பிரஜைகளும் இருந்தனர். அனைவரின் காலடியிலும் பல மடங்கு வருமானம். அங்கோ அளவற்ற செல்வம் இருக்கும். பணத்திற்காக எந்த ஒரு பாவமும் செய்ய மாட்டார்கள். அளவற்ற செல்வம் இருக்கும். அலாவுதீனின் அற்புத விளக்கு விளையாட்டை காட்டுகின்றனர் இல்லையா? அல்லா அலாவுதீன் என்றால் அவர் தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி தருகின்றார். ஒரு வினாடியில் சாட்சாத்காரம் ஆகிவிடுகிறது. அளவற்ற கஜானாவை காட்டுகின்றனர். மீரா சாட்சாத்காரத்தில் கிருஷ்ணரோடு நடனமாடினார். அது பக்தி மார்க்கம். இங்கே பக்தி மார்க்கத்தின் விஷயம் கிடையாது. நீங்களோ ஸ்வர்க்கத்தில் போய் நடைமுறையில் ராஜ்ய பாக்கியத்தை அடைவீர்கள். பக்தி மார்க்கத்தில் வெறுமனே சாட்சாத்காரம் கிடைக்கிறது. இச்சமயம் குழந்தைகளாகிய உங்களுக்கு நோக்கம் குறிக்கோளுடைய சாட்சாத்காரம் கிடைக்கிறது. இதுபோல் ஆகப் போகின்றோம் என்பதை அறிவீர்கள். குழந்தைகள் மறந்து விடுகின்றனர். அதனால் இந்த பேட்ஜ் தரப்படுகிறது. இப்போது நாம் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகளாக ஆகியிருக்கின்றோம். எவ்வளவு குஷி இருக்க வேண்டும்! இதையோ அடிக்கடி உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஆனால் மாயை எதிர்த்தரப்பில் உள்ளது. அதனால் குஷியும் விடுபட்டு விடுகிறது. பாபாவை நினைவு செய்து கொண்டே இருப்பீர்களானால் நஷா இருக்கும். பாபா நம்மை உலகத்தின் மாலிக்காக ஆக்குகின்றார் என்று. பிறகு மாயை மறக்கடித்து விடுகிறது என்றால் பிறகு ஏதாவது விக்கர்மங்கள் ஆகிவிடுகிறது. குழந்தைகள், உங்களுக்கு நினைவு வந்துவிட்டது. நாம் 84 பிறவிகளை எடுத்துள்ளோம். வேறு யாரும் 84 பிறவிகள் எடுப்பதில்லை. இதையும் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு நாம் நினைவு செய்கின்றோமோ அவ்வளவு உயர்ந்த பதவி பெறுவோம். பிறகு தம்மை போலவும் மற்றவர்களை ஆக்க வேண்டும். பிரஜைகளை உருவாக்க வேண்டும். தர்ம காரியம் வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும். தீர்த்த ஸ்தலத்திற்கு முதலில் தாங்கள் செல்கின்றனர். பிறகு உற்றார் உறவினர் முதலானோரையும் ஒன்றாக அழைத்து செல்கின்றனர். ஆக நீங்களும் கூட அனைவருக்கும் அன்போடு புரிய வையுங்கள். அனைவருமே புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஒரே வீட்டில் தந்தை புரிந்து கொள்வாரானால் பிள்ளைகள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். தாய் தந்தையர் எவ்வளவுதான் குழந்தைகளுக்கு பழைய உலகத்தின் மீது மனதை ஈடுபடுத்த வேண்டாம் என சொன்னாலும் பிறகும் கேட்க மாட்டார்கள். கஷ்டப்படுத்தி விடுகின்றனர். யார் இங்குள்ள நாற்றாக, அதாவது முளைவிடும் செடியாக உள்ளாரோ அவர்கள்தான் பிறகு வந்து புரிந்து கொள்வார்கள். இந்த தர்மத்தின் ஸ்தாபனையை பாருங்கள், எப்படி நடைபெறுகிறது. மற்ற தர்மங்களின் கன்று, அதாவது நாற்று, நடப்படுவது இல்லை. அவர்களோ மேலே இருந்து வருகின்றனர். அவர்களை பின்பற்றுவோரும் வந்து கொண்டே இருக்கின்றனர். இவரோ ஸ்தாபனையும் செய்கின்றார். பிறகு அனைவரையும் பாவனமாக்கி அழைத்து செல்லவும் செய்கின்றார். அதனால் சத்குரு லிபரேட்டர், அதாவது துக்க உலகத்திலிருந்து விடுவிப்பவர் என்றும் சொல்லப்படுகின்றார். உண்மையான குரு ஒரே ஒருவர்தான். மனிதர்கள் ஒருபோதும் யாருக்கும் சத்கதி அளிப்பதில்லை. சத்கதி அளிப்பவர்கள் ஒருவர்தான். அவர்தான் சத்குரு என சொல்லப்படுகின்றார். பாரதத்தை உண்மையான கண்டமாகவும் அவர்தான் மாற்றுகின்றார். ராவணன் பொய்யான கண்டமாக மாற்றிவிடுகின்றார். பாபாவை பற்றியும் பொய், தேவதைகளை பற்றியும் பொய் சொல்லிவிட்டுள்ளனர். அதனால் பாபா சொல்கின்றார், தீயதை கேட்காதீர்கள். இது விஷம் நிறைந்த உலகம் என சொல்லப்படுகிறது. மனிதர்கள் புரிந்து கொள்வதே இல்லை. அவர்களோ தங்களின் வழிமுறைப்படியே நடக்கின்றனர். எவ்வளவு சண்டை சச்சரவுகள் நடைபெற்றுக் கொண்டே உள்ளன. குழந்தைகள் தாயையும் கணவன் மனைவியையும் கொள்வதற்கு தயங்குவதே இல்லை. ஒருவர் மற்றவரை வெட்டி கொண்டே இருக்கின்றனர். குழந்தைகள் பார்க்கின்றனர், தந்தையிடம் அதிக பணம் உள்ளது, கொடுப்பதில்லை என்றால் அவரை கொள்வதற்கும் தாமதப்படுத்துவதில்லை. எவ்வளவு மோசமான, அதாவது கொடுமையான உலகம் இது. இப்போது நீங்கள் என்னவாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள்? இந்த உங்களுடைய நோக்கம் குறிக்கோள், அதாவது லக்ஷ்மி நாராயணன் எதிரில் உள்ளது. நீங்களோ பதீத பாவனரே, வந்து எங்களை தூய்மைப்படுத்துங்கள் என்று மட்டும் சொல்கிறீர்கள். உலகத்தின் மாலிக் ஆக்குங்கள் என்று சொல்வதில்லை. இறைவனாகிய தந்தையோ ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றார் என்றால் நாம் ஏன் ஸ்வர்க்கத்தில் இல்லை? பிறகு ராவணன் உங்களை நரகவாசி ஆக்குகின்றான். கல்பத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான வருடம் என சொல்லிவிட்டதால் மறந்துவிட்டுள்ளனர். பாபா சொல்கின்றார், நீங்கள் ஸ்வர்க்கத்தின் மாலிக்காக இருந்தீர்கள், இப்போது மீண்டும் சக்கரத்தை சுற்றி வந்து நரகத்தின் மாலிக் ஆகியிருக்கிறீர்கள். இப்போது மீண்டும் பாபா உங்களை ஸ்வர்க்கத்தின் மாலிக் ஆக்குகின்றார். பாபா சொல்கின்றார், இனிமையான ஆத்மாக்களே, குழந்தைகளே, தந்தையை நினைவு செய்வீர்களானால் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். தமோ பிரதானமாக ஆவதற்கு அரை கல்பம் ஆகின்றது, ஆனால் முழு கல்பம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் கலைகளோ குறைந்து கொண்டே போகின்றன. இச்சமயம் எந்த ஒரு கலையும் கிடையாது. சொல்கின்றனர், குணமற்ற, என்னிடம் எந்த ஒரு நற்குணமும் இல்லை என்று. இதனுடைய பொருள் எவ்வளவு தெளிவாக உள்ளது! இங்கே பிறகு நிர்குண பாலகர்களின் குழு உள்ளது. பாலகர்களிடம் எந்த ஒரு குணமும் கிடையாது. இல்லையென்றால் பாலகனை மகாத்மாவை விடவும் உயர்ந்தவராக சொல்லப்படுகின்றது. அவர்களுக்கு விகாரங்களை பற்றியும் தெரியாது. மகாத்மாக்களுக்கோ விகாரங்களை பற்றி தெரியும். அதனால் வார்த்தையும் கூட எவ்வளவு தவறாக பேசுகின்றனர். மாயை முற்றிலும் நேர்மையற்றதாக ஆக்கிவிட்டுள்ளது. கீதை படிக்கவும் செய்கின்றனர், சொல்லவும் செய்கின்றனர். பகவான் வாக்கு, காமம் மகா சத்ரு, இது முதலிலிருந்து கடைசி வரை துக்கம் தருவது என்பதாகும். பிறகும் பவித்திரமாவதில் விக்னங்களை ஏற்படுத்துகின்றனர். பிள்ளைகள் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் எவ்வளவு சண்டையிடுகின்றனர். பாபா சொல்கின்றார், குழந்தைகளாகிய நீங்கள் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். யார் பூவாக மாறுவதில்லையோ அவர்களுக்கு எவ்வளவுதான் புரிய வைத்தாலும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எங்காவது குழந்தைகள் நாங்கள் திருமணம் செய்து கொள்ள மாட்டோம் என சொல்லிவிட்டால் தாய் தந்தையர் எவ்வளவு கொடுமைப்படுத்துகின்றனர். பாபா சொல்கின்றார், நான் ஞான யக்ஞத்தை படைக்கின்றேன், அநேக விதமான விக்னங்கள் ஏற்படுகின்றன, மூன்றடி நிலம் கூட தருவதில்லை. நீங்கள் பாபாவின் வழிப்படி மட்டும் நினைவு செய்து பவித்திரமாகிறீர்கள், வேறு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. தன்னை ஆத்மா என்று மட்டும் உணர்ந்து பாபாவை நினைவு செய்யுங்கள். எப்படி ஆத்மாக்கள் நீங்கள் இந்த சரீரத்தில் அவதரித்திருக்கிறீர்களோ அதுபோல் பாபாவும் அவதரித்திருக்கின்றார். பிறகு கச்ச அவதாரம், மச்ச அவதாரம் என்று எப்படி இருக்க முடியும்? எவ்வளவு நிந்தனை செய்கின்றனர். ஒவ்வொரு கல்லிலும் கூட பகவான் இருக்கிறார் என்று சொல்கின்றனர். பாபா சொல்கின்றார், எனக்கும் தேவதைகளுக்கும் நிந்தனை செய்கின்றனர். நான் வரவேண்டியதாக உள்ளது. வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு மீண்டும் ஆஸ்தி தருகின்றேன். நான் ஆஸ்தி தருகிறேன், ராவணன் சாபம் தருகிறான். இது விளையாட்டு. யார் ஸ்ரீமத்படி நடப்பதில்லையோ அவர்களுடைய அதிர்ஷ்டம் அவ்வளவு உயர்ந்ததல்ல என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. அதிர்ஷ்டசாலிகள் அதிகாலையில் எழுந்து நினைவு செய்வார்கள், பாபாவோடு ஆன்மீக உரையாடல் செய்வார்கள். தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்வீர்களானால் விக்கர்மங்கள் விநாசமாகும், குஷியின் அளவும் அதிகரிக்கும். யார் பாஸ் வித் ஆனர் ஆகின்றாரோ அவர்கள்தான் ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாக ஆக முடியும். ஒரு லக்ஷ்மி நாராயணன் மட்டுமே ராஜ்யம் செய்வதில்லை, ராஜ பரம்பரை உள்ளது. இப்போது பாபா சொல்கின்றார், நீங்கள் எவ்வளவு தூய்மையான புத்தி உள்ளவர்களாக ஆகிறீர்கள். இது சத் சங்கம் என சொல்லப்படுகிறது. சத் சங்கம் ஒன்றுதான் உள்ளது. அந்த தந்தை உண்மையிலும் உண்மையான ஞானம் கொடுத்து உண்மையான கண்டத்தின் அதிபதி ஆக்குகின்றார். கல்பத்தின் சத்சங்கத்தில்தான் சத்தியத்தின் சங்கம் கிடைக்கிறது. ஸ்வர்கத்தில் எந்த விதமான சத்சங்கமும் இருக்காது. இப்போது நீங்கள் ஆன்மீக சால்வேஷன் ஆர்மி, மீட்கும் சேனை. நீங்கள் உலகத்தினரின் துன்பத்தை போக்கி கரையேற்றுகிறீர்கள். உங்களை துன்ப உலகத்திலிருந்து மீட்டெடுப்பவர் ஸ்ரீமத் தருபவர் தந்தை ஆவார். உங்கள் மகிமை மிகப் பெரியது. தந்தையின் மகிமை பாரதத்தின் மகிமை அளவற்றது. குழந்தைகளாகிய உங்களின் மகிமையும் அளவற்றது. நீங்கள் பிரம்மாண்டத்தின் மாலிக்காகவும் உலகத்தின் மாலிக்காகவும் ஆகிறீர்கள். நானோ பிரம்மாண்டத்தின் மாலிக்காக மட்டுமே இருக்கின்றேன். பூஜையும் உங்களுக்கு இரட்டை பூஜை நடைபெறுகிறது. டபுள் பூஜை பெறுவதற்கு நான் ஒன்றும் தேவதையாவதில்லை. உங்களிலும் கூட நம்பர் வார் புரிந்து கொள்கிறீர்கள். குஷியில் வந்து புருஷார்த்தம் செய்கிறார்கள். படிப்பில் வேறுபாடு எவ்வளவு உள்ளது. சத்யுகத்தில் லக்ஷ்மி நாராயணனின் ஆட்சி நடைபெறுகிறது. அங்கே மந்திரி இருப்பதில்லை. லக்ஷ்மி நாராயணன் பகவான் பகவதி என சொல்லப்படுவார்கள். பிறகு மந்திரியின் அறிவுரை பெற்றுக் கொள்வார்களா என்ன? எப்போது பதீத் அதாவது தூய்மையற்ற ராஜாக்களாக ஆகின்றார்களோ அப்போது மந்திரி முதலானவர்களை வைத்துக் கொள்கின்றனர். இப்போதோ பிரஜைகள் மீது பிரஜைகளின் ராஜ்யம். குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த பழைய உலகின் மீது வைராக்கியம். ஞானத்தை ஆன்மீக தந்தை ஒருவர் மட்டுமே கற்பிக்கின்றார். வேறு யாரும் கற்பிக்க முடியாது. தந்தை மட்டுமே பதீத்த பாவனர், அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, பாபாவின் நினைவோடு கூடவே தன்னை போல் மற்றவர்களை உருவாக்கக்கூடிய சேவையும் செய்ய வேண்டும். தர்மம் வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். அனைவருக்கும் அன்போடு புரிய வைக்க வேண்டும். இரண்டாவது, இந்த பழைய உலகத்திலிருந்து எல்லையற்ற வைராகியம் உள்ளவராக ஆக வேண்டும். தீயதை கேட்காதீர்கள், தீயதை பார்க்காதீர்கள், தீயதை பேசாதீர்கள். அந்த எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள் நாம். அவர் நமக்கு அளவற்ற கஜானாவை தருகின்றார். இதே குஷியில் இருக்க வேண்டும். வரதானம். ஒவ்வொரு சங்கல்பம், வார்த்தை மற்றும் செயல் பலனுடையதாக ஆக்கக்கூடிய ஆன்மீக பிரபாவத்தை ஏற்படுத்துபவர் ஆகுக. ஒவ்வொரு சங்கல்பம், வார்த்தை மற்றும் செயல் பலனுடையதாக ஆக்கக்கூடிய ஆன்மீக பிரபாவத்தை ஏற்படுத்துபவர் ஆகுக. விளக்கம். ஒருவரின் சம்பந்தத்தில் வரும்பொழுது அவருக்கான மன உணர்வானது அன்பு, சகயோகம் மற்றும் நன்மைக்கான பிரபாவமுடையதாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையும் ஒருவருக்கு தைரியம், ஆர்வம் கொடுக்கும் பிரபாவத்தை ஏற்படுத்த வேண்டும். சாதாரண உரையாடலில் நேரம் சென்றுவிடக் கூடாது. அதே போன்று ஒவ்வொரு காரியமும் பலனுடையதாக இருக்க வேண்டும். தனக்காக, மற்றவர்களுக்காகவும். தங்களுக்குள் ஒவ்வொரு ரூபத்திலும் பிரபாவமுடையவராக ஆகுங்கள். சேவையில் ஆன்மீக பிரபாவமுடையவர் ஆகும்போதுதான் தந்தையை வெளிப்படுத்துவதற்கு நிமித்தம் ஆக முடியும். ஸ்லோகன். அந்த அளவிற்கு சுப சிந்தனை செய்யும் மணியாக ஆகுங்கள். உங்களது கிரணங்கள் உலகத்திற்கு வெளிச்சம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த அளவிற்கு சுப சிந்தனை செய்யும் மணியாக ஆகுங்கள். உங்களது கிரணங்கள் உலகத்திற்கு வெளிச்சம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்யக்தை ஷாரே, சங்கல்ப சக்தியை சேமித்து சிரேஷ்ட சேவைக்கு நிமித்தமாகுங்கள். நேரத்தின் அனுசாரமாக சீதல அதாவது குளிர்ந்த சக்தியின் மூலம் ஒவ்வொரு பிரச்சனையிலும் தனது சங்கல்பங்களின் வேகத்தை வார்த்தையை சீதலமாக மற்றும் தைரியமானதாக ஆக்குங்கள். ஒருவேளை சங்கல்பத்தின் வேகம் அதிகமாக இருந்தால் அதிக நேரம் வீணாகிவிடும், கட்டுப்படுத்த முடியாது. ஆகையால் சீதல சக்தியை தாரணை செய்தால் வீணானவைகளில் இருந்து பாதுகாப்பாகி விடுவீர்கள். ஏன், எதற்கு, ஏன் இப்படி கிடையாது, அப்படி போன்ற வீணானவைகளின் வேகத்திலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். ஓம் சாந்தி.